இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா.
கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராப்போசன பந்திதனில் சேரு, சாவுக்குரிய பாவமுள்ள லோகம், சாவுக்குரிய பாவமுள்ள லோகம், தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாது, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு இம்பாக்டிங் அவர் லவ். நம்முடைய அன்பை பிறருக்கு பறைசாட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இன்றைய தினத்திலே தேவ செய்தியை படிக்க இருக்கிறோம். அன்பை குறித்து அநேகர்கள் தேவ செய்தியை பகிர்ந்திருந்தாலும், நம்முடைய அன்பினால் பிறருடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும், பிறருடைய வாழ்க்கையில் நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்பதை குறித்து தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். கர்த்தர் நம்மை எதற்காக இந்த பூமியிலே சிருஷ்டித்தார், எந்த காரணத்திற்காக நம்மை சிருஷ்டித்தார்? பிறரை ஊக்குவிக்கும்படியாக, பிறரை உற்சாகப்படுத்தும்படியாக, பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து குழந்தை பருவத்தை நாம் அடைகின்றோம், குழந்தை பருவத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே வாலிப பருவத்தை அடைகின்றோம், அதற்கு பிறகு திருமணமாகின்றது, அதற்கு பிறகு என்று நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நாம் மரிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. பிறப்பிலிருந்து மரணம் வரை நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எது மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால், அன்பு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு சம்பவத்தோடு கூட இன்றைய தின செய்தியை நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். வில்லியம் கேரியை குறித்து நம் அனைவருக்குமே தெரியும். வில்லியம் கேரி அவர்களை குறித்தோடைய சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். வில்லியம் கேரி அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி என்று நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தை மொழியாக்கம் செய்தவர், அவர் நிச்சயமாகவே சீர்திருத்தவாதி என்று கூட நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியா தேசத்திலே 42 மேற்பட்ட வேதாகமத்தை அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய சிறு வயதிலே நடந்த ஒரு சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, வில்லியம் கேரி அவர் இங்கிலாண்டிலே அவர் பிறந்தவர் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய 14 வயதிலே அவர் என்ன செய்து கொண்டார் இருந்திருக்கு பார்க்கும் பொழுது, அவர் ஒரு ஷூ கம்பெனியிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே வேலை பணிந்து கொண்டு இருக்கிறார். யார்கிட்டன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, கிளர்க் நிக்கோல்ஸ் அப்படின்ற ஒருத்தருடைய கடையில் அவர் வந்து ஒரு ஷூ மேக்கராக அங்கே அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது வில்லியம் கேரிக்கு 14 வயது. அப்ப இந்த 14 வயது வில்லியம் கேரி ஒரு வாலிபனாக இருக்கிறாரு, ஒரு சின்ன பையனாக இருக்கிறார். அப்ப இந்த சின்ன பையனுடைய மனதில் என்ன இருக்கும் அப்படின்றப்ப, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஷூ கடைக்கு வரப்ப அங்க பாக்குறப்ப அநேக ஷூஸ் அங்க இருக்கிறது எல்லாமே காலணிகள் அவருடைய கண்ணை கவரத்தக்கதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு ஷூ அவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, எடுத்து வச்சுக்கிறார். ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், குற்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. இதை தன்னுடைய எஜமான நிக்கோல்ஸ்க்கு வந்து அவர் சொல்லவும் இல்லை. அப்போ இது அப்படியே சென்று கொண்டு இருக்கிறப்ப என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரால் இந்தவுடைய குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல. உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நிக்கோல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு ஷூவை நான் திருடிட்டேன் உங்கள் கடையில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே இதை கேட்ட உடனே அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, நிக்கோல்ஸ் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் நினச்சிருந்தா வில்லியம் கேரியை வேலையோட்டு தூக்கியிருக்கலாம், அல்லது வில்லியம் கேரிக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவரை ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவரை மன்னிக்கிறாரு. அதே நேரத்தில் நீ செஞ்ச தப்பு நீ என்ன பண்ணுன்னு சொன்னால், சபையில் போய் அறிக்கை செய் அப்படின்றாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாருனா, வில்லியம் கேரி அக்கில்டன் அப்படின்ற அந்த திருச்சபையில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த எழுத்தாளர் எழுதுறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதுலேருந்து துவங்கிச்சுன்னா, இதுலேருந்து தான் துவங்கிச்சு அப்படின்னு சொல்லி வில்லியம் கேரி எழுதுறத பார்க்குறோம். தன்னுடைய சின்ன வயசு காலத்தில் நடந்தது. இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிக்கோல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு எஜமானன் வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு திருடர், ஒரு திருடன். ஆனால் அவரை என்ன பண்ணுறாருன்னா மன்னிக்கிறார். மன்னித்து அந்த ஒரு அன்பை காமிச்சதுனால வில்லியம் கேரி ஒரு பெரிய ஆளாக ஆகிறாரு. அதே நேரத்தில் தாம் பாவத்தை உணர்ந்து அவர் புது மனுஷனாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய அன்பு பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எரேமியா 31:3 வாசிக்கிறப்ப நம்ம பார்க்குறோம், அங்கே ஆண்டர் சொல்கிறாரு, நித்திய சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ ஹவ் லவ்ட் யூ வித் அன் எவர் லாஸ்டிங் லவ். அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி நேசிக்கிறாருன்னு சொன்னால், நித்தியத்திற்கும் அவர் நம்ம நேசித்திருக்கிறார். அதனால தான் நம்மளுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்காகவும் நித்தியத்திற்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு எப்படி பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, 1 Corinthians 13:1-3 நம்ம வாசிக்கிறப்ப அன்பை குறித்து அங்கே என்னன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லா இருந்தால், நம்ம பார்க்குறோம், நான் சத்தமிடுகிற வெங்கலத்தை போலவும் ஓசையிடுகின்ற கைத்தளத்தை போலவும் நான் இருப்பேன். அப்போ அன்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். அதே மாதிரி 2 Corinthians வாசிக்கிறப்பையும், தீர்க்க தரிசனம் வரம் எனக்கு இருக்கலாம், சகல ஞானம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாட்டி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த 3 Corinthians நம்ம வாழ்க்கையில் அன்பு எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு 3 காரியங்களை தான் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நாம் செய்தியாக பார்க்க போகிறோம். முதல் காரியம், நம்முடைய அன்பு சுயநலமற்ற அன்பாக இருக்க வேண்டும். இம்பாக்ட் லவ் நெவர் சீஸ் டிஸ்கிரிமினேஷன். அப்போ ஒரு உண்மையான அன்பு இருக்குன்னு சொன்னால் அது என்னத்தை பார்க்காதுன்னு சொன்னால், ஏற்ற தாழ்வை பார்க்காது, மனிதர்களுடைய முகத்தை பார்க்காது. அப்போ 1 Corinthians 13:1 பார்க்குறோம், உனக்கு எல்லா லாங்குவேஜ் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எல்லா மொழியை நீ பேசலாம், விசுவாசம் பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் மொழியின் அடிப்படையில் நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்களா நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாமே தாழ்ந்திருக்கா நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த காரணத்தை வச்சு நீ ஒருத்தனை நேசிச்சனா அது உண்மையான ஒரு அன்பே கிடையாது அப்படின்றாரு. அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும், என்னுடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் என்னுடைய உண்மையான அன்பு எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், அவனுடைய நிறத்தையோ அவனுடைய இடத்தையோ அவன் எதுலேருந்து வந்தான் அவனுடைய காரியம் என்னன்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காது. எதை பார்க்கணும்னு சொன்னா இருதயத்தை மாத்திரமே பார்க்கும். 1 சாமுவேல் 16:7 அங்க கர்த்தர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, மனுஷன் பார்க்கிற விதமா நீ பார்க்காத, மனுஷன் என்னத்தை பார்க்கறான்னு சொன்னா வெளிப்படை தோட்டத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் கோடி கோடி பேருக்கு உதவி செய்யலாம், நற்கிரியைகள் செய்யலாம், ஆனால் உங்களுடைய முழு இருதயத்தோடு உண்மையிலே ஏற்ற தாழ்வு இல்லாமல் நீங்கள் செஞ்சால் தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ஜனத்துக்கு கொடுக்கலாம், அந்த ஜனத்துக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு இதுதான் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை பார்த்து அவங்களுடைய இடத்தை பார்த்து நிறத்தை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றாறு போல பழகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ உண்மையிலே ஒருத்தவங்களை நேசிக்கிற அப்படின்னு சொன்னால் உன்னுடைய இருதயத்தை நீ பார்க்கணும், அவனுடைய வெளிப்படை தோற்றத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ 2வது காரியம், அன்பு குறித்து நம்ம பார்க்குறப்ப, உண்மையான அன்பு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னு சொன்னால், பிறர் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து அவங்க வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போ அதுதான் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13:4-5 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்பு வந்து போராமப்படாது, அன்பு சாந்தமாக இருக்கும், அன்பு தயவு காட்டும். அப்போ அந்த அன்பை குறித்து ஒவ்வொரு காரியமும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுகின்றது. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்போ உண்மையில் இந்த அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய தோற்றத்தையோ நிறத்தையோ எதையுமே பார்க்க மாட்டேயும், அவங்க என்ன பாவம் செஞ்சுருந்தாலையும் அவங்கள மன்னித்து அதே நேரத்தில் அவங்க வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி இந்த அன்பின் குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்றத சற்று நம்மை நாமே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இப்படிப்பட்ட குணம் இல்லாதவர்களாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். எபேசியர் 4:31-32 வாசித்தீங்கன்னு சொன்னால், சகலவித கசப்பை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னாக்குன்னு சொன்னால், பிறர் மேலே கசப்பான எண்ணங்கள், பிறர் மேலே அந்த ஒரு உணர்வு இருக்குது பாருங்க, தவறான உணர்வு. வேதம் சொல்லுது எபேசியர் 4:31-32, கசப்பான எண்ணம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது. ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கும்னா, அன்பினால் ஒருவரை ஒருவர் நேசித்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் பிறருக்கு சொல்கின்றோமா அப்படின்றத நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறப்ப அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் பிறருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசித்த மாதிரி அன்பு என்ன பண்ணுன்னு சொன்னால், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், தீமையில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ இன்னைக்கு இதுதாங்க அன்பு, இந்த அன்பை தாங்க கடவுள் நம்பக்கிட்டிருந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். 3வது காரியம், அன்பை குறித்து பார்க்குறப்ப, உண்மையான அன்பு என்ன பண்ணுன்னு சொன்னால், பிறருடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திருங்க. இதுக்கு உதாரணம்னா இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு தான். இன்றைக்கி அவருடைய அன்பு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம், ஆண்டரை விட்டு எவ்வளோ வழி விலகி செல்கிறோம், இன்றைக்கி அந்த ஆண்டருடைய அன்பு தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அவர்கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் இருந்தாலும், யோசேப்புடைய அன்புங்க, தன்னுடைய சகோதரர்களுக்காக, தன்னுடைய அண்ணன்மார்களுக்காக, அவங்க அண்ணங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், யோசேப்பை அடித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஆனால் அங்கே யோசேப்பு கர்த்தரின் அன்பை வெளிப்படுத்தினவனாக காணப்பட்டான் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ 1 கொரிந்தியர் 13 சொல்கிற மாதிரி, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், தீமையில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கை, என்னுடைய அன்பு பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50 மைல்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான மைல் தூரங்க. தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன எடுத்துட்டு போனோம் யோசிப்போனா, உணவு எடுத்துட்டு போனோம். அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்றாரு, போப்பா போய் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வான்னு. நடந்து போறாருங்க மனுஷன். எத்தனை பேருக்கு சாப்பாடு? கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் சாப்பாடு எடுத்துட்டு போனுங்க. சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த 40 கிலோமீட்டர் அந்த மனுஷன் நடந்துட்டு போனோம். எப்படி இருக்கும் இடம்னா, வனாந்திரம், பாலைவனம். காலில் அவர் செருப்பு போட்டாரா போடலையா தெரியல, ஆனால் வெயில் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் இவ்வளோ பெரிய உணவை எடுத்துட்டு சந்தோஷமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு கொடுக்கலான்னு போகிறார். ஆனால் அவங்க சகோதரர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவரை அடித்து அவங்க அப்பா புதுசாக வாங்கி கொடுத்த சட்டையை கிழிச்சு யோசிப்பை தூக்கி அந்த குழியில் போட்டுட்டாங்க. கொலை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், வேணாம், அவங்க குழியில் தூக்கி போட்டுடலான்னு குழியில் தூக்கி போடுறாங்க. குழியில் தூக்கி போட்ட உடனே மனசு வரல ஒருத்தருக்கு. என்ன பண்ணுறாரு, எதுக்கு குழியில் தூக்கி போடணும், அவன் செத்துட்டான்னா போய் அடிமையாக கொடுத்துடலாம், எங்கேயாவது அடிமையாக இருக்கட்டும்னு சொல்லி அங்கே வந்த எகிப்தியர்கள் அந்த சைடு எகிப்துக்கு போகிறவங்கிட்ட இவனை அடிமையாக வித்துட்டாங்க. அப்போ இவ்வளோ துரோகம் தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய தம்பிக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யோசிப்பு அந்த இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அந்த இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் அவங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக அவங்க சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபத்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. ஆனால் அங்கே யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. கட்டி அணைக்கிறாரு, அழுறாரு. உடனே இவங்க பயந்துடுறாங்க, ஐயோ என்ன பண்ண போகிறானோ இவன், என்ன ஆச்சோ, ராஜாவுக்கு அடுத்த வேற ஆயாச்சுன்னு. அப்போ யோசிப்பு சொல்கிறாரு, நீங்கள் நான் குழியில் தூட்டிக்கு போடுறதை பற்றி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்கள் நான் அழிக்கணும்னு போட்டீங்க, ஆனால் அது எல்லாமே நீங்கள் செய்யலை, கடவுள் ஒரு திட்டம் வச்சுருந்தாரு, அதனால தான் இன்றைக்கி நான் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களை நம்ம வாழ்க்கை கூட யோசிப்பு மாதிரி தான். அன்றைக்கி யோசிப்போட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரர்கள்லாம் மன்னித்தார், அது மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு அங்கேயே வேலை போட்டு கொடுத்தாரு. அப்போ தன்னுடைய அன்பினால் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த அன்பும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாறிடுச்சுங்க. அப்படியே வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு பஞ்சத்தில் வந்தாங்க, பஞ்சத்தில் இருந்தாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை முழுசாக மாறிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அன்பு தேவைப்படுகின்றது. யோவான் 13:34, 35 அங்கே ஒன்று சொல்கிறாரு, இதோ நான் உங்களுக்கு புதிய கற்பனையை தருகிறேன்னு சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இப்படி நீங்கள் செய்வதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ உங்கள்கிட்ட ஒருத்தன் கோவப்பட்டு அடிக்கிறான், அவனை திட்டுறான் அப்படின்றதுக்காக நீ திரும்ப அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட நீ அன்பை காமி, அவனுக்காக ஜபம் பண்ணு. இப்படி பண்ணுறதுனால உங்ககிட்ட நான் தங்கிட்டுருக்கிறேன், என்னுடைய குணம் உங்ககிட்ட இருக்குன்றதை அவங்க பார்த்துட்டு அவங்க மாறுவாங்க, அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மகிட்டையும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கற்பனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உன்னை போல் பிறரை நேசி, முழு மனதோடு நீ பிறரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா அவங்கள நல்ல பழி வாங்கிடுறோம், அவங்களுக்கு ஏதாவது தீமை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களை என்னை ஆண்டவர் நித்தியத்திற்கும் அன்பு காமிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் நம்ம அன்பு காமிக்கணும், அதாவது பிறப்பிலிருந்து நாம் மரிக்கும் வரை பிறருக்கு அன்பு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி நம்ம இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம வாஸ்தவம் வில்லியம் கேரியோடைய குழந்தை பருவத்தினுடைய கதையை வாஸ்தவம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அந்த நிக்கோல்ஸ் அப்படின்றவர் வில்லியம் கேரியை மன்னிக்காமல் அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அதை துரைச்சிருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும், அவர் அந்த குற்றத்திலே வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கோம், அல்லது போயிருந்தோம், அல்லது அவருடைய வாழ்க்கை அங்கேருந்து
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.